So we've been looking these days on what it means to have the mind of Christ.
கிறிஸ்துவின் சிந்தையை நாம் கொண்டிருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we must not look at this as just a Bible study.
ஏதோ இது ஒரு வேத பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அணுகுமுறையோடு கூட நீங்கள் அதை பார்க்க கூடாது.
It must be something that we have a great longing to have.
நாம் இதை கொண்டிருக்க வேண்டுமே என்றதன ஒரு பெரிய வாஞ்சை ஆவல் நமக்கு உண்டாக வேண்டும்.
Let me repeat what I have said many times about our ultimate destination in Romans 8:29.
பல சமயங்களிலே நான் சொல்லியிருக்கிறது போல நம்முடைய கடைசி இலக்கு என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் ரோமர் 8 அதிகாரம் 27 வசனத்திலே.
See, many of you who have come from different places, when you got into a bus or a train, you had a destination.
பல இடங்களிலிருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திரும்பி போகும் பொழுது, நீங்கள் பஸ்ல ஏறும் பொழுது, அந்த பஸ் ஒரு இடத்தை சென்று அடைகிறது.
Even when you came here,
நீங்கள் இங்கே வரும் பொழுதும் கூட சேரும் இடம்.
If you came by train, you had a ticket with the name of the place you're going to go to.
நீங்கள் ஒரு ட்ரெயினிலே வந்திருந்தால் அங்கே டிக்கெட்டிலே நீங்கள் எந்த இடத்திற்கு போய் சேர போகிறீர்கள் என்ற அந்த இடமானது அதில் அச்சரிக்கப்பட்டிருக்கிறது.
And you get into the right bus or train that is going to take you there.
நீங்கள் சேரும் இடத்திற்கு செல்லக்கூடியதான சரியான ட்ரெயின் எது, சரியான பஸ் எது என்று நீங்கள் சோதித்து பார்த்துதான் ஏறுவீர்கள்.
If you get into the wrong train, you will, even if you have that ticket, you will not reach there.
உங்களுக்கு சரியான டிக்கெட் இருந்திருந்தும் நீங்கள் தவறான ரயிலிலே ஏறினால் நீங்கள் சென்று அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாது.
So you look around and see which is the train going in my destination.
ஆகவே நான் போய் சேரக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய ட்ரெயின் எது என்று நீங்கள் பிளாட்ஃபார்ம்ல தேடி பார்க்கிறீர்கள்.
And you get into that train.
அந்த ட்ரெயினிலே ஏறுகிறீர்கள்.
Now God has also appointed a destination for us who are Christians at the end of our life.
கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய நாமும் நாம் போய் சேரும் இடம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் எந்த இடத்துக்கு நாம் போய் சேர வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார்.
And every Christian you ask will tell you that that destination is heaven.
நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கேட்டு பாருங்கள், நீங்கள் போய் சேரும் இடம் எது என்று, அவர்கள் பரலோகம் என்று தான் சொல்வார்கள்.
Every book that you read will tell you that destination is heaven.
நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகமும் நீங்கள் போய் சேரும் இடம் பரலோகம் என்று தான் சொல்லும்.
Every preacher will tell you that that destination is heaven.
நீங்கள் சேரும் இடம் பரலோகம் தான் என்று ஒவ்வொரு பிரசங்கியாரும் சொல்வார்கள்.
But I never say that.
ஆனால் நான் ஒரு காலம் அப்படி சொல்வதில்லை.
Because the Bible says our destination is something else.
வேதம் சொல்கிறது நாம் சேரும் இடம் வேறு ஒன்று, லக்கு வேறு ஒன்று என்று.
Do you know that?
உங்களுக்கு தெரியுமா?
Do you know that God's destination for you is not heaven?
தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கக்கூடிய லக்கு பரலோகம் அல்ல என்று உங்களுக்கு தெரியுமா?
If you think God's destination is heaven, you will live a very careless life on earth.
தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய லக்கு பரலோகம் என்று எண்ணுவீர்கள், ஆனால் இந்த பூமியிலே நீங்கள் கவலையினமாக, நீங்கள் கவலையற்று வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
It says in Romans 8:29 that we are predestined to be conformed to the image of his son.
ரோமர் 8:29 லே வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நம்மை முன் குறித்திருக்கிறார்.
That is a destination God has determined beforehand.
அவர் முன்னதாகவே நாம் போய் சேர வேண்டிய லக்கை தீர்மானித்திருக்கிறார்.
And that destination is that we might become like Jesus Christ his son.
அந்த லக்கு என்னவென்றால் நாம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பது.
That way he will be the eldest brother among many brothers.
அப்படித்தான் அவர் अनेक சகோதரருக்குள்ளே அவர் மூத்த சகோதரராய் இருக்கிறார்.
So what is God's will for us?
நமக்கென்ற தேவ சித்தம் என்ன?
That we might become like the Lord Jesus Christ.
நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதுதான்.
And when you see that as your destination,
இந்த காரியத்தை உங்களுடைய லக்காக நீங்கள் எண்ணுவீர்களானால்,
something happens in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடைபெறுகிறது.
You seek to move towards that destination.
நீங்கள் அந்த லக்கை நோக்கி அடைவதற்கு பிரயாசப்படுகிறீர்கள்.
Every day you want to become more and more like Jesus Christ.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகமாக கிறிஸ்துவைப் போல, இயேசு கிறிஸ்துவைப் போல மாற விரும்புகிறீர்கள்.
But if you say your destination is heaven,
ஆனால் என்னுடைய சேரும் இடம் பரலோகம் என்று சொல்வீர்களானால்,
heaven is somewhere up where God dwells.
தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகம் எங்கேயோ இருக்கிறது.
Can I go closer and closer to there every day?
நான் அந்த பரலோகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நான் நெருக்கமாய் 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 போய் சேர முடியுமா?
Can I go higher and higher in the sky every day?
ஒவ்வொரு நாளும் வானத்திலே கொஞ்சம் தூரம் உயரமாக உயரமாக போய் கொண்டே இருக்க முடியுமா?
No.
முடியாது.
When I start my Christian life, I am on the earth. When I end my Christian life, I am on the earth.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதும் நான் இந்த பூமியிலேயே தான் இருக்கிறேன். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை முடிக்கும் பொழுதும் நான் இந்த பூமியிலேயே தான் இருக்கிறேன்.
If that is my destination, I have made no progress at all in my life.
அதுதான் என்னுடைய சேருமிடம் லக்கா இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே காணப்படாது.
Every train moves closer and closer to its destination with every hour.
ஒவ்வொரு ரயிலும் ஒவ்வொரு மணி நேரமாக தான் சேர வேண்டிய இடத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. நெருக்கமாய் போய் கொண்டே இருக்கிறது.
I have asked myself, why is it so many Christians are not passionate to become like Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டுமே என்றதான ஒரு வாஞ்சை, ஒரு அபிலாஷை, ஒரு ஆவல் ஏன் இல்லை என்ற கிறிஸ்தவர்களுக்கு?
And I think this is the answer.
இதுதான் அதனுடைய பதில் என்று கண்டுபிடித்தேன்.
They think their destination is heaven.
அவருடைய லக்கு பரலோகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
And then so once they are accepted the Lord,
ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே,
then they think their only job in life is to get other people onto this train to go to heaven.
அவருடைய ஒரே வேலை மற்ற எல்லா மக்களையும் பரலோகத்துக்கு போக முடியாம அந்த ட்ரெயின்ல ஏற்றி விடுவதுதான் வேலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
And then so many of these people become backsliders.
இன்னும் அநேக மக்கள் இவர்களை போல இருக்கிறவர்கள் பின்மாற்றக்காரர்களாய் மாறுகிறார்கள்.
The preachers also become backsliders.
பிரசங்கியார்களும் பின்மாற்றக்காரராய் மாறுகிறார்கள்.
Because they haven't seen their destination.
என்றால் அவர்கள் தங்களுடைய இலக்கு என்ன என்பதை அறியவில்லை.
How can you become a backslider?
எப்படி நீ ஒரு பின்மாற்றக்காரனாய் மாற முடியும்?
If you are getting closer and closer to becoming like Christ,
கிறிஸ்துவை போல மாறுவதிலே அதிகமதிகமாய் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி பின்மாற்றக்காரனாய் மாற முடியும்?
You know, I am so amazed when I hear about the way many preachers are falling nowadays around the world.
இந்த உலகம் முழுவதுமாக பல பிரசித்தி பெற்ற பிரசங்கியார்கள் பாவத்தில் விழுகிறதே இந்த நாட்களில் அதிகமாய் நான் கேள்விப்படுகிறேன்.
Into serious sins which even the many atheists don't fall into.
அநேக நாத்திகர்கள் கூட விழாத கொடிய பாவத்திலே விழுகிறதை நான் கேள்விப்படுகிறேன்.
What is the reason?
அதற்கு காரணம் என்ன?
They have never made progress to becoming like Christ.
கிறிஸ்துவை போல மாறுவதிலே அவர்கள் முன்னேற்றம் அடையவே இல்லை.
They are only becoming more and more active in the ministry.
அவர்கள் ஊழியத்திலே இன்னும் அதிகமதிகமாய் செயல்பாடுகளிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
They start with a very small ministry.
சிறு ஊழியத்தில் ஆரம்பிக்கிறார்கள்.
And they grow and ministry becomes bigger and bigger and bigger and bigger and a huge area of ministry.
இப்பொழுது அந்த ஊழியமானது வளர்ந்து 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 எல்லை பெரிதாகி இப்போது பெரிய ஊழியமாய் மாறிவிட்டது.
And you know, if you read their reports and all, it's a fantastic work they are doing.
அவர்களுடைய ஊழிய அறிக்கைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் மிகவும் பிரமாதமான ஊழியத்தை செய்கிறது போல இருக்கிறது.
During those same period of time, 10, 20, 30, 40 years,
அந்த ஊழியம் விரிவாக்க கூடிய அந்த நேரங்கள் 20, 30, 40 ஆண்டுகளிலே,
their own spiritual life has become smaller and smaller and smaller.
அவருடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சுருங்கிக் கொண்டே போகிறது.
Do you know that most Christians are more humble on the day they are converted than 20 years later?
உங்களுக்கு தெரியுமா, அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு 20 ஆண்டுகள் கழித்து இருப்பதை காட்டிலும் அவர்கள் ஆரம்பித்த நாளில் அதிக தாழ்மையாக இருந்திருக்கிறார்கள்.
Almost all the preachers I have met in my life,
என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த கிட்டத்தட்ட அனைத்து பிரசங்கியார்களுமே,
they were more humble on the day they were converted than 30 years later.
30 ஆண்டுகளுக்கு கழித்து பார்ப்பதை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட நாளில் அதிக தாழ்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள்.
What about you?
உங்களை குறித்து என்ன?
What about you if you are an elder brother?
நீங்கள் ஒரு மூத்த சகோதரனா இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியம் என்ன?
You be honest with yourself.
உங்களை குறித்து நீங்கள் நேர்மையாக ஒத்துக்கொள்ளுங்கள்.
Were you more humble when you were converted 20, 30 years ago than you are today?
இன்றைக்கு நீங்கள் இருக்கிற தாழ்மை நிலையை காட்டிலும் 30 வருஷங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் அதிக தாழ்மையாக இருந்திருக்கிறீர்களா?
Then you are in the wrong train.
அப்படியானால் நீங்கள் தவறான ரயிலிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்.
You are going in the opposite direction.
நீங்கள் நேர் மாறாக எதிர் திசையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்.
If you are going in the right direction,
சரியான திசையை நோக்கி போவீர்களானால்,
you should be much more humble today than you were 30 years ago.
30 ஆண்டுகள் முன்பாக இருந்ததை காட்டிலும் இன்று அதிக தாழ்மையாக இருக்க வேண்டும்.
You should be more humble than you were last year.
கடந்த ஆண்டில் இருந்ததை காட்டிலும் இந்த ஆண்டில் அதிக தாழ்மையாக இருக்க வேண்டும்.
If you got in your train to come to Tuticorin, every hour you come closer and closer to Tuticorin.
தூத்துக்குடிக்கு செல்ல வேண்டிய ரயிலிலே நீங்கள் ஏறினீர்கள் என்று சொன்னால் பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு நேரமும் தூத்துக்குடிக்கு நெருங்கி வந்து கொண்டே இருப்பீர்கள்.
If your destination is to become like Jesus Christ,
உங்களுடைய லக்கு இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று இருக்குமானால்,
you got onto that train 30 years ago,
30 ஆண்டுகள் முன்பதாக அந்த ரயிலிலே நீங்கள் ஏறி இருக்கிறீர்களானால்,
you should be so much more humble like Jesus Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவைப் போல இன்னும் அதிகமாக தாழ்மையாய் மாறி இருந்திருக்க வேண்டுமே.
And if you were more humble,
நீங்கள் இன்னும் அதிக தாழ்மையுள்ளவர்களாக இருந்திருப்பீர்களானால்
you get so much grace because God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறபடினாலே நீங்கள் எவ்வளவு கிருபையை பெற்றிருந்திருக்க வேண்டும்.
But it's not true.
ஆனால் அது மெய்யாக இல்லையே.
I have seen with brothers in our own churches in the last 30 and more years.
கடந்த 30க்கும் அதிகமான ஆண்டுகளாக நம்முடைய சொந்த சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Even some elders.
சில மூப்பர்களும் கூட.
I remember what they were when they started.
அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்தார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
Very humble, God-fearing brothers.
மிகவும் தாழ்மையுள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரர்களாக இருந்தார்கள்.
It was so good to fellowship with them and listen to them speak.
அவர்களோடு கூட ஐக்கியப்படுவதிலேயும் அவர்கள் பேசுவதை கேட்பதிலேயும் அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது.
But today,
ஆனால் இன்றைக்கோ,
they have become proud.
அவர்கள் பெருமையாய் மாறிவிட்டார்கள்.
There is no anointing when they speak.
அவர்கள் பேசும்பொழுது அதிலே ஒரு அபிஷேகம் இல்லை.
And it's so difficult to fellowship with them.
அவர்களோடு கூட ஐக்கியப்படுவது சற்று கடினமாக இருக்கிறது.
It's difficult for me.
எனக்கு ஐக்கியப்படுவது கடினமாக இருக்கிறது.
Much more difficult for other brothers.
அப்படியானால் மற்ற சகோதரர்களுக்கு இன்னும் அதிக கஷ்டமாக இருக்கிறது.
So which direction are these brothers going?
ஆகவே எந்த திசையை நோக்கி இந்த சகோதரர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள்?
And some of these are elder brothers in our churches.
இவர்களிலே ஒரு சிலர் நம்முடைய சபைகளிலே மூப்பர்களாக இருக்கிறார்கள்.
They are going in the wrong direction.
அவர்கள் தவறான திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்.
And they are trying to lead a church.
அவர்கள் சபையையும் வழிநடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள்.
My brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே.
You know, it's a very dangerous thing when God blesses us.
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது ஒரு ஆபத்தான காரியமாக இருக்கிறது.
The more God blesses you, the more you must fall on your face before God.
எந்த அளவுக்கு அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக அவருடைய பாதத்திலே முகங்குப்புற விட வேண்டும்.
I often think of these branches in a tree that bear fruit.
அடிக்கடி மரங்களிலே உள்ள கிளைகளிலே கனிகள் கொடுக்கக்கூடிய கிளைகளை எண்ணி பார்க்கிறேன்.
The more fruit there is, the more the branch will bend down.
எந்த அளவுக்கு அதிகமாக அந்த கிளைகளிலே கனிகள் காணப்படுகிறோ அந்த அளவுக்கு அதிகமாக அது அப்படியே வளைந்து கொடுக்கும்.
If there are no fruit, the branch is standing up like that.
பழங்களே இல்லை என்று சொன்னால் அந்த கிளை நேராக நிற்கும்.
What is fruit?
அதனுடைய சத்தியம் என்ன?
What is fruit?
அந்த கனி என்ன?
The fruit is not my ministry.
அந்த கனிகள் என்பது நம்முடைய ஊழியம் அல்ல.
The fruit is how much humility has come in my life.
அந்த கனிகள் என்றால் எவ்வளவு தாழ்மை என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது.
You read the fruit of the spirit, it's got nothing to do with our ministry.
ஊழி ஆவியின் கனியை குறித்து வாசித்து பாருங்கள். அதிலே நம்முடைய ஊழியத்திற்கும் அந்த கனிக்கும் தொடர்பு இல்லை.
It depends on our destination.
ஆகவே எது நம்முடைய லக்கு என்பதை பொறுத்து தான் அது இருக்கிறது.
So I want all of you to have a clear understanding as to what God has written on your ticket. What is your destination?
உங்களுடைய டிக்கெட்டிலே பயணச்சீட்டிலே ஆண்டவர் என்ன லக்கை எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாரும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
There is this word in English called predestination, which means, it's written in this verse, that God has determined the destination beforehand.
முன்குறித்தல் என்றதான ஒரு வசனம் ஒரு வார்த்தை காணப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால் எவ்வளவோ நாட்கள் முன்பதாகவே தேவன் முன்குறித்து விட்டார் உங்களுடைய லக்கு என்ன என்பதை.
And that destination, the place I am to reach.
நான் சேரும் இடம்.
That is to become like Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது.
So for myself it is very clear. Every year I should become more and more like him.
என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்ல செல்ல நான் இயேசுவை போல அதிகம் அதிகமாக மாற வேண்டும்.
And who can evaluate that?
இதை பரிசோதித்து பார்ப்பவர் யார்? மதிப்பீடு செய்கிறவர் யார்?
Nobody else but you.
வேறு யாருமே அதை மதிப்பீடு செய்ய முடியாது. நீங்கள் மட்டுமே உங்களை அளந்து பார்க்க முடியும்.
Only I know what my inner life is like.
என்னுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நான் மட்டுமே எடை போட்டு பார்க்க முடியும்.
None of my co-workers know it, my wife doesn't know it.
என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய சக ஊழியர்களுக்கு ஒருவருக்கும் தெரியாது.
Only I know what I'm thinking about throughout the day.
நாள் முழுதுமாய் நான் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும்.
Only I know whether I'm proud about something.
ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் பெருமையா இருக்கிறேனா இல்லையா என்று எனக்கு மட்டும் தான் தெரியும்.
Only I know whether my thoughts are pure all the time.
எல்லா நேரங்களிலும் என்னுடைய சிந்தை பரிசுத்தமா இருக்கிறதா தூய்மையா இருக்கிறதா என்று எனக்கு மட்டும் தான் தெரியும்.
Only I know whether I love the brothers and sisters.
சகோதர சகோதரிகளை நான் நேசிக்கிறானா என்று எனக்கு மட்டும் தான் தெரியும்.
I can act in a very loving way.
ஆனால் நான் அன்பு கூறுகிறது போல செயல்ல இருக்கலாம்.
That means nothing.
அது ஒரு பொருட்டல்ல.
I can impress people with my love and my humility and all that.
இன்றைய தாழ்மை போன்ற அன்பை போன்ற காரியத்தினாலே மக்களை கவரலாம்.
But we are talking about the mind of Christ.
ஆனால் நாமோ கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
That is an inward thing.
அது உள்ளாக காணப்படக்கூடிய ஒன்று.
The reason why Jesus lived in a certain way was because he had certain thoughts in his mind.
Yesu yen oru vidhamaga vaandar endra sonnal oru vidhamana ennangalude sindhile odi kondirundathu.
How could Jesus put his arms around a leper?
Eppadi avaral kusharogi tholile kai poda mudindathu?
It's because he thought in a certain way about lepers.
Avar kusharogalai kurithu oru vidhamaga avar sindhithar.
He said nobody touches them.
Yaarume ivargalai thoduvathillai.
Nobody cares for them.
Yaarume ivargalukkai karasanai paduvathillai.
And he had compassion on them.
அவர்கள் மீது மனதுருகினார்.
Why was Jesus so merciful when the Pharisees wanted to kill the woman caught in adultery?
விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பரிசேயர்கள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தபொழுது ஏன் இயேசு இரக்கமுள்ளவராய் இருந்தார்?
Because he thought in his mind.
அவருடைய சிந்தையில் எண்ணினார்.
This poor woman.
இந்த பாவப்பட்ட ஸ்திரீ.
She sinned.
பாவம் செய்து விட்டாள்.
But it may have been a mistake.
அது தவறு என்று தெரியும்.
And God is very compassionate to people who make mistakes.
தவறு செய்கிறவர்கள் மீது தேவன் மனதுருக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
But men are very hard towards people who make mistakes.
ஆனால் தவறு செய்கிறவளை பார்க்கும் பொழுது மக்கள் ஆண்கள் அவர்கள் புருஷர்கள் கடினமாக இருக்கிறார்கள்.
It's all in the mind.
அவ எல்லாமே மனதிலே தான் இருக்கிறது.
If you don't allow Jesus Christ to change your mind by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுடைய மனதை இயேசு கிறிஸ்து மாற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால்
at the end of this year you'll be in the same place you are right now.
இந்த வருஷத்தின் முடிவிலே இப்பொழுது எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தான் இருந்து கொண்டே இருப்பீர்கள்.
I want to say I do not want to be where I am now. By December this year
இந்த வருஷத்திலே டிசம்பர் மாதத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய அதே இடத்திலே நான் இருக்க விரும்பவில்லை என்று நான் சொல்கிறேன்.
I want to be more holy.
நான் இன்னும் அதிக பரிசுத்தமாக வேண்டும்.
I want to be more humble.
நான் அதிக தாழ்மையாய் மாற வேண்டும்.
I want to receive more grace.
அதிக கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
I want a greater anointing on my life and ministry.
என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
I want a greater fire in my heart.
என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய அக்கினி இருக்க வேண்டும்.
My outward body will naturally become weaker by the end of this year.
இந்த வருஷத்தின் கடைசியிலே என்னுடைய வெளிப்பிரகாரமான சரீரமானது புறம்பான மனுஷனானது பலவீனமாய் தான் மாறும்.
But that the Bible says as we grow older we can't expect to have the same health and strength.
வயது ஆக ஆக அதே பலனும் அதே திடகார்த்தமும் இருக்கும் என்று வேதம் சொல்லுவதில்லை.
Well, that doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
The inward person must become more pure.
உள்ளான மனுஷனானவன் இன்னுமாய் தூய்மையாய் மாற வேண்டும்.
See, we are so concerned about our outward testimony.
நம்முடைய வெளிப்பிரகாரமான சாட்சியை குறித்து நாம் எவ்வளவோ கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
We are so concerned about our health.
நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
We are so concerned about our appearance.
நாம் எப்படி தோற்றமளிக்கிறோம் என்பதை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
That's good, but you must be more concerned about your spiritual state.
அது நல்லதுதான், ஆனால் அதை காட்டிலும் அதிக கரிசனையாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
And it is in the mind that the change takes place inwardly.
மனதிலே தான் உள்ளாக ஒரு மாற்றம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது.
That's why we've been thinking about that, the renewal of our mind.
ஆகவே தான் மனம் புதிதாகிறதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
And so we must be careful that we don't allow thoughts to come into our mind that lead us in the wrong direction.
நம்மை தவறான திசைக்கு வழிநடத்த கூடியதன தவறான எண்ணங்கள் நம்முடைய சிந்தையிலே வந்துவிடக் கூடாது என்று நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
If you're traveling in a train to Tuticorin,
நீங்கள் தூத்துக்குடிக்கு ஒரு ரயிலிலே பிரயாணம் செய்வீர்களானால்,
you never get off that train and say okay let me go in that direction for half an hour.
பாதியிலே நீங்கள் அந்த ட்ரெயினில் இருந்து இறங்கி சரி எதிர் திசையிலே போகக்கூடிய இந்த ட்ரெயினில் ஒரு அரை மணி நேரம் ஜாலியாக போவோம் என்று சொல்வீர்களா?
No.
இல்லை.
You'll never get off that train.
நீங்கள் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கவே மாட்டீர்கள்.
So if your goal is to become like Christ,
ஆகவே உங்களுடைய இலக்கு இயேசுவை போல மாற வேண்டுமானால்,
every day you are seeking to become like Christ.
ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல நான் மாற வேண்டுமே என்று நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள்.
And you never get off that train.
அந்த ட்ரெயினிலிருந்து ஒரு காலமும் நீங்கள் இறங்கி விட மாட்டீர்கள்.
You don't say okay let me go and watch that cinema for a little while just to get off this train.
கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயின்ல போவது போர் அடிக்கிறது, கொஞ்ச நேரம் இறங்கி ஒரு அரை மணி நேரம் இந்த சினிமா சீரியலை நான் பார்க்கிறேன் என்று சொல்ல மாட்டேன்.
Then you see so many filthy things in that cinema.
அந்த சினிமாவில் எவ்வளவு அசுத்தமான காரியங்கள் காணப்படுகிறது.
That gets into your mind.
அது உங்களுடைய மனதுக்குள்ளாக செல்கிறது.
And it's dragging your mind away from in some other direction.
அது உங்களை என்ன செய்கிறது என்று சொன்னால் வேறொரு திசையை நோக்கி உங்களை இழுத்து கொண்டு செல்கிறது அந்த எண்ணங்கள்.
It's not becoming you, making you more Christ-like.
அது இன்னுமாய் உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவதில்லை.
So there are many things like that.
இது போல பல காரியங்கள் இருக்கிறது.
There's nothing wrong in reading a newspaper or a book or anything.
Newspaperை வாசிப்பது, செய்தித்தாளை வாசிப்பதோ அல்லது சில புத்தகங்களை வாசிப்பதோ தவறில்லை.
Even some television programs is okay.
சில டிவி நிகழ்ச்சிகள் கூட பார்ப்பதிலே தவறில்லை.
But you have to ask yourself one question.
ஆனால் ஒரு கேள்வி நீங்கள் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும்.
Is this book, is this TV program leading me away from where I want to go?
நான் போக வேண்டிய இடத்தை விட்டு அதற்கு எதிர் திசையிலே நான் பார்க்கிற டிவி நிகழ்ச்சியோ புத்தகமோ என்னை நடத்துகிறதா என்று கேட்டு பார்க்க வேண்டும். எனக்கு அப்படியானால் எனக்கு தேவையில்லை.
It may not be helping me to go in that direction.
ஒருவேளை அந்த பார்க்கிற காரியமோ செய்கிற காரியமோ இந்த திசை நோக்கி செய்வதற்கு எனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம்.
Should not lead me astray.
ஆனால் என்னை வழி விலக செல்லி எதிர் திசையிலே கொண்டு போக கூடாது.
For example, you study mathematics and science in your school.
உதாரணமாக உங்களுடைய பள்ளியிலே கணிதத்தையும் விஞ்ஞானத்தையும் படிக்கிறீர்கள்.
It doesn't help you to become more like Christ.
அது உங்களை கிறிஸ்துவைப் போல அதிகமாக மாற்றுவதற்கு உதவி செய்வதில்லை.
So I'm not saying you should not study that.
ஆகவே நீங்கள் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை.
No, that is necessary for your earthly job.
பூமிக்குரிய வேலைக்கு அது தேவையாயிருக்கிறது.
I'm talking about things that lead you in the other direction.
Naan ungalai edirthisai nokki iluthukondu sellakudiya sila kaaryangalai kuruthu pesugiren.
You are going towards Tuticorin, you should not get into a train that's going in the other direction.
Neengal Thoothukudi nokki prayanam seidhu kondirukkireergal, Thoothukudikku maaraga edirthisile pogakudiya train la yeri pogakudadu.
Even for 2 minutes.
2 nimisham kuda andha train la pogakudadu.
So if your goal is to become like Christ,
agave ungalai lakku kristuvai pola maara vendumanal,
you must not read a book or see a picture that will make you more impure in your mind.
உங்களுடைய மனதிலே கரைபடுத்தக்கூடியதன புத்தகங்களை படிப்பதோ அல்லது டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பதோ கூடாது.
You may say that's only 5 minutes.
5 nimisham thana brother endu solalam.
Those 5 minutes you're going in the wrong direction.
ஆனால் அந்த 5 நிமிஷங்கள் தவறான திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
You say it's only 5 minutes.
5 நிமிஷம் தானே என்று சொல்லலாம்.
Yes, it's only 5 minutes.
ஆமா, அது 5 நிமிடம் தான்.
But
ஆனால்
God sees something in your heart in those 5 minutes.
அந்த 5 நிமிடங்களிலே உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் பார்க்கிறார்.
God sees that you are not really serious about going in this direction.
இந்த திசை நோக்கி செல்லுவதிலே உங்களுக்கு அவ்வளவு கருத்து இல்லை என்பதை பார்க்கிறார்.
And then God is not going to support you as much as he would have done if you had kept on going in this direction.
நீங்கள் தொடர்ந்து அந்த திசையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எப்படி உங்களை தாங்குவாரோ அதுபோல இப்பொழுது தாங்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் எதிர் திசையிலே போக தீர்மானித்து விட்டீர்கள்.
We saw on the first day from Hebrews chapter 5.
முதல் நாளில் எபிரேயர் 5 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம்.
Where the writer says to these Christians.
கிறிஸ்தவர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதி அவர் சொல்கிறார்.
Verse 12.
12வது வசனம்.
By this time you should have become teachers.
காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள்.
But you are not only not teachers, you still need somebody to teach you.
இப்பொழுது நீங்கள் போதகராக இல்லை என்று மட்டுமல்ல, ஆனால் உங்களை போதிப்பதற்கு வேறு யாரோ தொடர்ந்து தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்.
You are still learning the kindergarten lessons.
இன்னுமா நீங்கள் LKG UKG பாடங்களை கற்றுக்கொண்டே தான் இருக்கிறீர்கள்.
So I hope by the end of this year,
ஆகவே இந்த வருஷத்தின் முடிவில் என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா,
many of us will be able to share God's word more powerfully than we are able to do right now.
இப்பொழுது நாம் செய்கிறதை காட்டிலும் வரக்கூடிய நாட்களிலே அதிக வல்லமையாக வல்லமையோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன்.
We may not become a preacher in a pulpit, but you can even share God's word in a little way to other
people. மேடையில் நின்று பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கரே மாறாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மற்றவர்களோடு கூட உறவாடும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள்.
That is God's will.
அது தேவனுடைய சித்தம்.
What does it say? The time has come when you should have become teachers.
நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது.
So read this as the word the Holy Spirit is saying.
ஆகவே பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளைப் போல இந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள்.
God is saying this.
தேவனே இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார்.
Time has come when you should be able to teach others.
காலத்தை பார்த்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
You know, just like you teach your little children.
நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள்.
The things you have learned in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்.
I'm not just talking about mathematics and science.
நான் கணிதத்தை குறித்தோ அறிவியலை குறித்தோ சொல்லவில்லை.
But you teach your children to brush their teeth.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பல்லு விளக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள்.
How to change their clothes.
ஆடை எப்படி அணிய வேண்டும் என்று சொல்லிக்
கொடுக்கிறீர்கள். How to take a bath.
எப்படி குளிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள்.
How to take care of themselves.
தங்களை எப்படி பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள்.
How to go to the toilet.
எப்படி கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள்.
How to eat with their hands.
கையில் எப்படி சாப்பிடுவது என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள்.
So many things we teach our children.
எவ்வளவோ காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம்.
But if you're a mother who does not know anything how to teach your children how to eat or how to take a bath or anything.
அதற்கு மாறாக நீங்கள் ஒரு தாயாக இருக்கிறீர்கள், குழந்தை எப்படி குளிக்க வேண்டும் என்று சொல்லித் தர தெரியவில்லை, சாப்பிட சொல்லித் தர தெரியவில்லை, ஒன்றுமே உங்களுக்கு தெரியவில்லை என்றால்,
you don't have to be a mother, you just have to be 7 or 8 years old to teach your younger brother or sister those things.
நீங்கள் தாயாக தான் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை, 6 7 வயதா இருந்தாலே உங்களுக்கு இளையவர்கள் இடத்திலே நீங்கள் சொல்லி கொடுக்க முடியுமே.
And why is it that so many people in our churches are not able to help others?
ஏன் நம்முடைய சபையிலே अनेகர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையிலே காணப்படுகிறார்கள்?
Because we are not passionate to become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்ற ஒரு அபிலாஷை நமக்கு இல்லை.
So I want all of us, dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே,
even you young people,
சின்ன வாலிபர்கள் கூட,
I want you to see clearly the destination written on your ticket by God.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயண சீட்டிலே டிக்கெட்டிலே தேவன் என்ன சேருமிடம் என்று எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
to become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும்.
100%
நூற்றுக்கு நூறு.
In the way you think,
நீங்கள் எண்ணுகிற விதம்,
the way you speak to people,
ஜனங்களிடத்தில் பேசுகிற விதம்,
the way you behave,
நீங்கள் நடந்து கொள்கிற விதம்,
the way you handle money,
பணத்தை புழங்குகிற விதம்,
the way you men look at other women,
எப்படி ஆண்கள் சில பெண்களை பார்க்கக்கூடிய விதம்,
exactly like Jesus Christ would look.
இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பார் அதே போல பார்ப்பது.
You won't reach there in one day.
ஒரு நாளிலே நீங்கள் அந்த இடத்தை அடைந்து விட முடியாது.
You did not reach Tuticorin in 1 minute after you got into the train.
நீங்கள் ட்ரெயின்ல ஏறின உடனே ஒரு நிமிஷத்திலே தூத்துக்குடி வந்து விட்டீர்களா?
It took time.
அது எவ்வளவு காலம் எடுத்தது.
Many of you had to travel overnight.
அநேகர் இரவு முழுதுமாய் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது.
And finally you came.
கடைசியாக தூத்துக்குடிக்கு வந்தீர்கள்.
Everything takes time.
எல்லாமே காலம் எடுக்கும்.
The Christian life is a journey.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம்.
But we should be getting closer and closer.
ஆனால் அந்த பிரயாணத்திலே நாம் சேரும் இடத்தை நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும்.
Please take this warning seriously.
இந்த எச்சரிப்பை சீரியஸாக எடுத்துக் கொள்ளுங்கள்.
And especially if you find,
குறிப்பாக நீங்கள் கண்டுபிடித்தீர்களானால்,
think about this.
இதை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
There are many people who would not have committed certain sins in the time they were after they were born again within that first year.
மனந்திரும்பின பிறகு ஒரு ஆண்டுக்குள்ளாக சில பாவங்களை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள்.
But now they are doing it.
ஆனால் இப்பொழுது அந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
When they were first converted, they would not have signed a false statement.
முதலாவது ரட்சிக்கப்பட்ட நாளிலே பொய்யான வாசகத்துக்கு கையெழுத்து இருக்க மாட்டார்கள்.
Now they are doing it.
இப்பொழுது கையெழுத்து போடுகிறார்கள்.
When they were first converted, they stopped seeing all the cinemas.
அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே சினிமா பார்ப்பதை நிறுத்தி விட்டார்கள்.
Now they are seeing it.
இப்பொழுது பார்க்கிறார்கள்.
Which direction is that train going?
இந்த ட்ரெயின் எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது?
The other direction.
இது மாற்று திசையிலே போய் கொண்டிருக்கிறது.
So I'm just warning you, get off that train.
ஆகவே இப்பொழுது நான் உங்களை எச்சரிக்கிறது என்னவென்றால், அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி விடுங்கள்.
Get into a train that's going in the right direction.
சரியான திசையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ரயிலில் ஏறுங்கள்.
We don't have time to waste.
நாம் வீணடிப்பதற்கு காலமில்லை.
We have to reach our destination.
நாம் நம்முடைய சேரும் இடத்தை போய் அடைய வேண்டும்.
If you kept going up and down in the trains on your way here, you'd never have reached here.
நீங்கள் ஒரு ட்ரெயில ஏறி இப்படி கொஞ்ச நேரம் போவது, பிறகு வேறு ட்ரெயில மாறு திசையை போவது, இப்படி போய் கொண்டே இருந்தால் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை சேர முடியாது.
Why is it some Christians make so much progress in one year?
ஏன் சில கிறிஸ்தவர்கள் ஒரு ஆண்டில் எவ்வளவு முன்னேற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறார்கள்?
Some other Christians don't make so much progress even in 20 years.
சில கிறிஸ்தவர்கள் 20 ஆண்டுகளாகியும் அவ்வளவு முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கையில் காணவில்லை.
Because those Christians who made progress, they stick on that train and they say, I'm going to be like Christ.
அந்த ஒரு ஆண்டிலே முன்னேற்றத்தை காண்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அந்த ட்ரெயினிலேயே உட்கார்ந்து கொண்டு நான் இயேசுவை போலவே மாற வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள்.
I'm going to allow the Holy Spirit to change my whole way of thinking. That I begin to think like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல சிந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய சிந்திக்கும் விதத்தை முற்றிலுமாய் மாற்றும்படியாக நான் என்னை விட்டு கொடுக்க போகிறேன்.
I'm asking you to make that your prayer.
இதையே உங்களை ஜெபமாக செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
Lord, I want my mind to be completely changed.
ஆண்டவரே, என்னுடைய மனது முற்றிலுமாக மாற்றப்படும்படியாக விரும்புகிறேன்.
I'll tell you honestly, that is my prayer.
நான் நேர்மையாக சொல்லட்டுமா, இதுதான் என்னுடைய ஜெபம்.
And I haven't reached there yet.
நான் இன்னும் அந்த இடத்தை அடையவில்லை.
I have not reached my destination.
என்னுடைய சேரும் இடத்தை நான் இன்னும் அடையவில்லை.
See what Paul said in Philippians 3.
பவுல் பிலிப்பியர்ல என்ன சொல்றார் என்று பாருங்கள்.
He uses an expression.
இங்கே ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்.
He says in the last part of let's read verse 12.
12th வசனத்தை
the last part he says
வாசிப்போம். கடைசி பகுதியிலே சொல்கிறார்,
I want to lay hold of that for which Christ laid hold of me.
கிறிஸ்து எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
Listen to this. What Christ laid hold of me for, I want to lay hold of that.
கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடிக்க வேண்டும்.
What is that?
இது என்ன?
It was to become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும்.
Totally.
முற்றிலுமாக.
And he says in the same verse.
அதே வசனத்தில் பார்க்கிறோம்.
But I have not yet attained it.
நான் இன்னும் அடையவில்லை.
He had already been a Christian for 35 years.
ஏற்கனவே 35 ஆண்டுகளாக அவர் கிறிஸ்தவராக வாழ்ந்திருக்கிறார்.
I have been faithfully trying to be seeking to be like Jesus for 35 years. I have not reached it yet.
35 ஆண்டுகளாக உண்மையாலுமே இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் நான் அடையவில்லை.
He had already progressed so much.
ஆனால் ஏற்கனவே எவ்வளவோ அவர் முன்னேறி விட்டார்.
And one proof.
அதற்கு ஒரு அத்தாட்சி.
Of that is this.
என்னவென்றால்,
if you want to compare Paul with today's preachers,
நீங்கள் இன்றைய பிரசங்கியார்களை பவுலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமானால்,
particularly these preachers who speak on many platforms,
அநேக மேடைகளில் நின்று பிரசங்கிக்க கூடிய பிரசங்கியார்கள்,
or sometimes even on television,
சில சமயத்தில் டிவியில் வரக்கூடிய பிரசங்கியார்கள்,
they will say like this,
அவர் இப்படி சொல்வார்கள்,
when I was in certain such a place some years ago,
சில ஆண்டுகள் முன்பாக நான் இந்த இடத்தில் இருந்த பொழுது,
I prayed for a man, his eyes were open.
நான் ஒரு மனிதனுக்காக ஜெபித்தேன், அவனுடைய குருடான கண்கள் திறக்கப்பட்டது.
another lame man in some other place 3 years ago
3 varshathukku munbaga innoru edathile
he got up
avan jebitha mudhu irundhan
another place some years ago one man was dead and I prayed he raised up from the dead
innoru edathile oru manidhan marithu vittan naan jebitha mudhu uyirodu irundhan
always these things happen in some other place it doesn't happen where they are
இவ்விதமான காரியங்கள் வேறு இடங்களிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்துல
நடைபெறுவதில்லை
இவெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை
பவுல் ரோட் about 13 14 letters
பவுல் 13 14 நிருபங்களை கடிதங்களை எழுதி இருக்கிறார்
do you ever find him saying that
அவர் அப்படி சொல்வது எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா
when I was in Lystra I raised a man who was lame
நான் லிஸ்திராவிலே இருந்த பொழுது மரித்த ஒரு மனிதன் உயிரோடு எழுப்பினேன் என்று சொல்லி இருக்கிறாரா
and then I was in Troas once I remember I raised a man from the dead who fell out from the window
த்ரோவா பட்டணத்திலே மாடியிலே ஜன்னலிலிருந்து கீழே விழுந்து மரித்து விட்டான் அவனை உயிரோடு எழுப்பினேன் இந்த இடத்திலே என்று சொல்கிறாரா
no he doesn't say it
அவர் அதை சொல்கிறதில்லை
he paul was even caught up to the third heaven once
அவர் ஒருமுறை மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்
but he doesn't tell us what all happened there
ஆனால் அங்கே என்னவெல்லாம் நடந்தது என்று அவர் சொல்லுவதில்லை
he says god is not permitted to me to say anything of what I saw
நான் அங்கே பார்த்த காரியங்கள் எல்லாம் பேசுவதற்கு தேவனை அனுமதிக்கவில்லை என்று சொல்கிறார்
he doesn't tell us about what all he experienced
என்னவெல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதை அவர் சொல்லவே இல்லை
He doesn't tell us about all the visions he had.
என்னெல்லாம் தரிசனத்தை நான் கண்டேன் என்று அவர் சொல்லவில்லை.
Only most of the time he only talks about his conversion in his testimony.
பல இடங்களிலே அவர் எப்படி இரட்சிக்கப்பட்டார் என்பதை மட்டுமே சொல்கிறார்.
But he had so many experiences with God.
ஆனால் தேவனோடு கூட பலவிதமான அனுபவங்களை அவர் பெற்றிருந்தார்.
He doesn't talk about it.
அவைகளை குறித்து பேசுவதே இல்லை.
That is the big difference between the apostles and today's preachers.
அப்போஸ்தலர்களுக்கும் இன்றைய பிரசங்கிகளுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம்.
You take Peter.
பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள்
பீட்டர் doesn't say I remember once I was in one place there was a woman called Dorcas who was dead and I raised her from the dead
நான் ஒரு சமயத்திலே ஒரு இடத்திலே இருந்தேன் நாங்கள் துர்க்கால் என்ற ஸ்திரீ மரித்திருந்தால் அவளை உயிரோடு எழுப்பினேன் என்று சொல்லவில்லை
where does he say he's written 2 letters he doesn't even mention it
அவர் 2 கடிதங்களை எழுதி இருக்கிறார் அதைக் குறித்து ஒரு குறிப்பும் சொல்லவில்லை
so we find that these people were not interested in boasting about their ministry that's my point
என்னுடைய குறிப்பு என்னவென்றால் இந்த மக்கள் தங்களுடைய ஊழியத்தை குறித்து பெருமை பேசவில்லை
because ministry was not the big thing for them
ஏனென்றால் அவர்களுக்கு ஊழியம் என்பது பெரிய காரியம் அல்ல
their aim was to become like Jesus Christ and they said I have not reached there yet
அவருடைய நோக்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவைப் போல நான் மாற வேண்டும் இன்னுமே நான் அதை அடையவில்லை என்று சொல்கிறார்கள்
so that is what Christ laid hold of Paul for
இதற்காக தான் இயேசு பவுலை பிடித்தார்
but he says
ஆனாலும் சொல்கிறார்
There's one thing I do.
நான் ஒன்று செய்கிறேன்.
There's only one thing I do verse 13.
13வது வசனத்தில் நான் ஒன்று செய்கிறேன் பிரியமானவர்களே என்று சொல்கிறார்.
I forget the things that are behind.
பின்னானவைகளை நான் மறந்து
and I press forward to the things that are before.
முன்னானவைகளை நாடி போகிறேன்.
Many people when they quote that verse,
அநேகர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது
they are thinking of all their sins.
அவர்கள் தங்களுடைய பாவங்களை தான் பின்னானவைகளை நினைக்கிறார்.
I have committed so many sins I'd like to forget all that and move on.
நான் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன் அவைகளெல்லாம் நான் மறந்துவிட்டு தொடர்ந்து முன்னேறி போக விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள்.
And they're always talking about their sins.
அவர்கள் எப்பொழுதே தங்களுடைய பாவங்களை குறித்து தான் பேசுகிறார்கள்.
Yeah, last year I committed so many sins I want to forget all that.
கடந்த வருஷம் எவ்வளவு பாவங்களை செய்தேன் இப்பொழுது அதெல்லாம் மறந்து விட போகிறேன்.
Last week also I committed so many sins I want to forget all that.
கடந்த வாரம் கூட எவ்வளவு பாவங்களை செய்தேன் அவைகளை மறந்து விட போகிறேன்.
Yesterday also I committed so many sins I want to forget all that.
நேற்று கூட நிறைய பாவங்களை செய்தேன் அவைகளை மறந்து விடுகிறேன்.
That's not what Paul is saying.
பவுல் அதை சொல்லவில்லை.
Paul is saying I have made so much progress in my Christian life but I want to forget that.
பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கடந்த நாட்களில் எவ்வளவோ முன்னேற்றம் காணப்பட்டது ஆனால் அதை மறந்து விடுகிறேன்.
I don't want to look back and say oh I have run 100 miles already.
நான் பின்னிட்டு பார்த்து ஏற்கனவே 100 மைல்கள் ஓடிவிட்டேன் என்று சொல்ல விரும்பவில்லை என்று சொல்கிறார்.
He says I'm not looking back to see how much like Christ I have already become
naan pinnittu paarthu yerkanave evlavu dooram kristuvai pola maari vittaen endru naan nenaivu kora virumbavillai
and he is not looking around to see where all the other christians are far behind him
thannai paarkilum matra kristullalum evlavu pinnagave irukkiraral endradhaiyum naan paarka virumbavillai
it's not what he is talking about
avar adhai kurithu pesavillai
he says I don't want to think how much I have progressed in my christian life
enrudaiya kristuva vaalkaiyil evlavu dooram munnetram adaindirukiren endradhaiyum naan paarka virumbavillai
I don't want to meditate on how much god has done in me or through me
en enakkullagavum en மூலமாகவும் தேவன் எவ்வளவு கிரியைகளை செய்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி பார்க்க விரும்பவில்லை.
I'm only going to look ahead and see how much more I have to go.
நான் முன்னாக பார்த்து இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன்.
So that's a good word for this year.
ஆகவே இந்த வருஷத்திற்கு இது நமக்கு ஒரு நல்ல வசனம்.
You take it seriously, it will really go well.
நீங்கள் இந்த வசனத்தை சீரியஸா எடுத்துக்கொண்டால் உண்மையாலுமே காரியங்கள் செமையாக மாறும்.
You decide now.
இப்பொழுது தீர்மானியுங்கள்.
Lord, I'm not going to look back and see how much I have already progressed, how spiritual I've become.
ஆண்டவரே, நான் பின்னாடி திரும்பி பார்த்து நான் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறேன், எவ்வளவு ஆவிக்குறனே மாறிவிட்டேன் என்று பார்க்க போவதில்லை.
Such thoughts will come into your mind.
இப்படிப்பட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக நம்முடைய சிந்தைக்குள்ளாக வரும்.
And they come from the devil.
ஆனால் அது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது.
Ah, see how much you have progressed.
பாத்தியா, நீ எவ்வளவு தூரம் முன்னேறி
விட்டாய். And see how much better you are than other Christians.
மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் நீ எவ்வளவு நல்லவன் நல்லவள்.
Then you become puffed up.
அப்படியானால் நீங்கள் பெருமை அடைவீர்கள்.
Paul says, I'm forgetting all that.
நான் அவைகளெல்லாம் மறந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்.
I'm looking ahead.
நான் முன்னாக பார்க்கிறேன்.
In other words, he is saying,
இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால்,
I am seeing how much unlike Christ I still am.
நான் எந்த அளவுக்கு இன்னும் கிறிஸ்துவைப் போல மாறவில்லை என்பதை பார்க்கிறேன்.
Not looking back and see how much like Christ I've already become.
பின்னிட்டு பார்த்து எந்த அளவுக்கு நான் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறிவிட்டேன் என்பதை பார்ப்பதற்கு
பதிலாக, But looking ahead and seeing how much unlike Christ I still am.
இன்னும் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாமல் நான் இருக்கிறேன் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன்.
That is the way of progress.
இதுதான் முன்னேற்றத்திற்கு வழி.
One thing I do.
நான் ஒன்று செய்கிறேன்.
I'm not going to see how much like Christ I've become.
நான் ஏற்கனவே கிறிஸ்துவைப் போல எந்த அளவுக்கு மாறி இருக்கிறேன் என்பதை பார்க்க போவதில்லை.
I'm not going to see how much better I am than other believers. Is around me
என்னை சுற்றிலும் உள்ள விசுவாசிகளை காட்டிலும் நான் எவ்வளவு நல்லவன் என்பதை பார்க்க விரும்புகிறேன்.
I am going to see how much unlike Christ I still am.
இன்னுமாய் நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவைப் போல மாறவில்லை என்பதை பார்க்க விரும்புகிறேன்.
The only way to do that is to keep looking at Jesus.
அதை செய்வதற்கு ஒரே ஒரு வழி இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பது.
Oh Lord, I see so much in you.
ஆண்டவரே, உம்மிலே எவ்வளவோ நான் பார்க்கிறேனே.
That I repent.
நான் மனம் திரும்புகிறேன்.
I believe that Paul's life was a life of daily repentance.
பவுலுடைய வாழ்க்கை நான் நம்புறது என்னவென்றால், அது தினந்தோறும் மனம் திரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாயிருந்தது.
Because I have discovered that more and more in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அதை அதிகம் அதிகமாக கண்டுபிடித்திருக்கிறேன்.
More and more in my life I find as I look at Jesus I can only repent.
அதிகம் அதிகமாக நான் இயேசுவை பார்க்க பார்க்க நான் செய்வதெல்லாம் மனம் திரும்புவதுதான்.
And when you are repenting yourself all the time.
எல்லா நேரங்களிலுமே நீங்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கும் பொழுது,
you have no time to find fault with other people.
மற்ற மக்களிடத்தில் குறையை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு நேரமே இருக்காது.
You have no desire to throw stones at any woman caught in adultery.
நீங்கள் விபச்சாரத்தில் கையமையமாய் பிடிக்கப்பட்ட எந்த ஸ்திரீன் மீதும் கல்லெறிவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது.
You have no time because you're repenting so much yourself about so many areas.
நீங்கள் பல பகுதிகளிலே எவ்வளவோ மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, அதிலேயே நீங்கள் தலைத்து போயிருக்கிறீர்கள்.
Who are the people who can sit at home and gossip and gossip and speak evil about so many others?
வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பல மக்களை குறித்து தீமையாய் புறங்கூறி கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிற மக்கள் யார்?
Who are the brothers and sisters who are always giving their opinion about this person, that person, the other person, every other person?
இவரை பத்தி தெரியுமா, அவரை பத்தி தெரியுமா, இவரை பத்தி தெரியுமா என்று சொல்லி தங்களுடைய அபிப்பிராயத்தை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி யார்?
Who are these brothers and sisters in our church?
நம்முடைய சபைகளில் இப்படி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யார்?
These are the brothers and sisters who are not repenting themselves.
இவர்கள் தாங்களாகவே மனம் திரும்பாத சகோதர சகோதரிகள்.
இப்படிப்பட்ட
உங்களுக்கு மற்ற மக்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்கு பிசாசு ஆயத்தமாக
இருக்கிறான். The devil will tell you about another person.
ஒரு ஆளுடைய குறைகள் எல்லாம் கண்டுபிடித்து முடித்த பிறகு அடுத்த ஆளை பிசாசு காண்பிக்கிறான்.
And then he will show you another person.
அதற்கு பிறகு இன்னொரு ஆளை காண்பிப்பான்.
You will spend all your life just doing that.
உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இதை செய்து கொண்டே செலவழித்து விடுவீர்கள்.
Okay, you have done all that in the past year.
கடந்த நாட்களிலே இவையெல்லாம் செய்து விட்டீர்கள்.
Today is the day to repent.
இன்று மனம் திரும்ப வேண்டிய நாள்.
Say, Lord,
ஆண்டவரே,
I don't want to turn my eyes away on all these people.
ஆண்டவரே, என்னுடைய கண்களை இந்த மக்களை அந்த மக்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க விரும்பவில்லை.
I have enough problems myself.
ஆண்டவரே, எனக்கே எவ்வளவு பிரச்சனைகள், போதுமான பிரச்சனைகள் இருக்கிறது.
So many areas in my life I'm not Christ like.
இன்னும் எவ்வளவோ பகுதிகளிலே நான் கிறிஸ்துவைப் போல மாறவில்லையே.
I want to be like you.
நான் உம்மைப் போல வேண்டும், மாற வேண்டுமே.
Press on towards my destination.
என்னுடைய இலக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடர்கிறேன்.
I do not want to look back and see how much I have progressed.
நான் பின்னிட்டு பார்த்து எவ்வளவு தூரம் முன்னேறி என்று பார்க்க விரும்பவில்லை.
Or how much the Lord has done.
அல்லது தேவன் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்கவில்லை.
That's why we need to study the life of Jesus.
ஆகவே தான் நாம் இயேசுவுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டியிருக்கிறது.
You know that is one of the main reasons why the Holy Spirit has been given.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான நோக்கம் இதுதான்.
If you ask me,
என்னை நீங்கள் கேட்டீங்களானால்,
brother Jack, what is the greatest ministry of that you have experienced after being filled with the Holy Spirit?
So Zach avarle neengal parisuthaavin abhishekathil nerayapatta viragu avar seigira pradhana oodiyam enna endru ennugireergal endru kettal,
I will tell you.
Naan ungalku solluven,
he has shown me more and more of Jesus' earthly life.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அதிகமாக அவர் எனக்கு காண்பித்திருக்கிறார்.
He lived on this earth.
அவர் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார்?
Mostly how he lived in Nazareth.
அதிகபட்சமாக நாசரேத்தில் எப்படி அவர் வாழ்ந்தார்?
And then in his ministry how he dealt with people.
அவர் தன்னுடைய ஊழியத்திலே மக்களோடு கூட எப்படி இடைப்பட்டார்?
The Holy Spirit showing me that all the time.
எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் இவைகளை எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்.
How he spoke to people.
எப்படி மக்களிடத்தில் பேசினார்?
And because I am a preacher.
நான் ஒரு பிரசங்கியாக இருக்கிறபடினாலே
the Holy Spirit shows me how Jesus preached.
இயேசு எப்படி பிரசங்கித்தார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்திருக்கிறார்.
I study it.
நான் அதை படிக்கிறேன்.
Because then only I can be like him.
அப்படி இருந்தால் மட்டுமே நான் அவரை போல மாற முடியும்.
Then only I can talk to people like he talked.
அப்பொழுது மட்டுமே அவர் பேசுனது போல நான் பேச முடியும்.
Then only I can preach like he preached.
அப்பொழுது மட்டுமே அவர் பிரசங்கித்தது போல நான் பிரசங்கிக்க முடியும்.
You can also be like that.
நீங்களும் அப்படி இருக்கலாம்.
If you say Holy Spirit of God fill me.
பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று நீங்கள் கேட்கும்போது
show me Jesus.
இயேசு எனக்கு காண்பியும் என்று கேட்கும்போது
how he lived, how he walked on this earth.
Yes, எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார், எப்படி இந்த பூமியிலே நடந்தார் என்று கேளுங்கள்.
And the second thing.
இரண்டாவது காரியம்.
The Holy Spirit changes me into that likeness.
பரிசுத்த ஆவியானவர் அந்த சாயலாக என்னை மாற்றுகிறார்.
That is the most important ministry that the Holy Spirit does in me.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக செய்யக்கூடிய முக்கியமான ஊழியம் இதுதான்.
And then there are also some small things like speaking in tongues and all that.
பிறகு சில சிறு சிறு காரியங்கள் இருக்கிறது, அந்நிய பாஷை பேசுவது போன்ற சில காரியங்கள்.
Those are all small things.
அவெல்லாம் சிறு காரியங்கள்.
The most important thing is he makes us like Jesus.
மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் என்னை இயேசுவை போல மாற்றுகிறார்.
He has to show me Jesus first.
அவர் இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பிக்கிறார்.
So I want to encourage you this year.
இந்த வருஷம் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
As you read the Bible.
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது
ask the Holy Spirit to show you what Jesus was like.
ஆண்டவரே இயேசு எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்பதை எனக்கு அதிகமாய் காண்பியும் என்று பரிசுத்த ஆவியானவரே கேளுங்கள்.
Here is a promise.
இங்கே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
John 16 and verse 13.
யோவான் 16 அதிகாரம் 13 வசனம்.
First of all he says.
முதலாவதாக அவர் சொல்கிறார்.
In verse 12.
12 வசனம்.
I have got many more things to say to you but you cannot bear them now.
யோவான் 16:12 இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள்.
That's like telling a kindergarten student.
அது ஒரு LKG பையனை பார்த்து சொல்வது போல.
There are many things you have to learn about physics and science and mathematics but you can't understand it now.
அறிவியலை குறித்தும் பௌதிகத்தை குறித்தும் கணிதத்தை குறித்தும் அநேக காரியங்களை படிக்க வேண்டியிருக்கிறது, இப்பொழுது அது உனக்கு முடியாது.
Because you are only 4 years old.
உனக்கு இப்பொழுது 4 வயசு தான் ஆகிறது.
But you have to learn all that.
ஆனால் இவைகளெல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும்.
So Jesus told the disciples there are many things I want to tell you.
அப்ப இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னார்.
I can't tell you because you won't understand it.
நான் அவங்களை இப்படி சொல்ல முடியாது, ஏனென்றால் நீங்கள் அதை உங்களுக்கு விளங்காது.
Supposing you get into a kindergarten class and teach some science and mathematics, those poor children can't understand.
நீங்கள் LKG வகுப்பிலே உள்ளே போய் நீங்கள் அவர்களுக்கு விஞ்ஞானத்தையும் கணிதத்தையும் சொல்லி கொடுத்தால் அந்த பிள்ளைகளுக்கு விளங்காது.
They can't understand.
அவர்கள் விளங்க மாட்டார்கள்.
Only after some time they can understand.
சில நாட்கள் கழித்து தான் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள்.
Sometimes we say, "Oh God, teach me everything."
ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கிறோம்.
It's like a 4-year-old student telling the teacher, "Teach me everything you teach in the whole school."
நான்கு வயசு பையன் பள்ளியிலே இருக்கக்கூடிய டீச்சர் அடுத்து பார்த்து எல்லா காரியத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க டீச்சர் என்று கேட்பது போல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீ கற்று தேர வேண்டும்.
லைன் பை லைன் லைக் இட் சேஸ் இன் ஐசாயா.
ஏசாயாவிலே வரியின் மேலே வரி என்று சொல்லுவது போல.
சோ பட் தி ஹோலி ஸ்பிரிட் வென் ஹி கம்ஸ்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது
ஹி வில் ஷோ யூ லிட்டில் பை லிட்டில் ஆல் தி ட்ரூத் வெர்ஸ் 13.
13 வசனத்திலே அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துவார்.
He will guide you into all the truth little by little.
சத்தியத்திற்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நடத்துவார்.
According to which class you are in.
நீங்கள் எந்த வகுப்பில் இருக்கிறீர்களோ அதை பொறுத்து.
But don't stay in the class, same class for more than 1 year.
ஆனால் அதே வகுப்பிலே ஒரு வருஷத்துக்கும் அதிகமாக நீங்கள் தங்கியிருக்க வேண்டாம்.
Do you want any of your children to stay in the same class for more than 1 year?
உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஒரு கிளாஸ்ல படிக்கும் பொழுது அதிலேயே ஒரு வருஷத்துக்கு மேலாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
1 year is all right.
ஒரு வருஷம் தங்கியிருந்தால் போதும்.
Next year they must go to the next class.
அடுத்த வருஷம் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு போக வேண்டும்.
The Holy Spirit will guide you into all the truth.
அவர் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார்.
And what will he do?
அவர் என்ன செய்வார்?
Verse 14.
14 வசனம்.
Jesus says the Holy Spirit will glorify me.
இயேசு சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்னை மகிமைப்படுத்துவார்.
Because he will take of the things that are mine and show it to you.
அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனாலே என்னை மகிமைப்படுத்துவார்.
That's the verse I was talking about.
நான் பேசிக்கொண்டிருந்த வசனம் இதுதான்.
The Holy Spirit will take of the things of Jesus and show it to you.
இயேசு கிறிஸ்துவின் காரியங்களில் கொஞ்சம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார்.
And He has shown me so many things about Jesus yes. in the last 30 years.
கடந்த 30 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பல காரியங்களை எனக்கு காண்பித்து இருக்கிறார்.
Things I have never read in a book or heard in a tape anywhere.
எந்த புத்தகத்திலும் படிக்காத காரியம் எங்க ஒளிநாடாலும் கேட்காத காரியங்களை தேவன் எனக்கு காண்பித்து இருக்கிறார்.
The Holy Spirit can show you also.
பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு அதை காண்பிக்க முடியும்.
For example,
உதாரணமாக
I have thought like this.
நான் இப்படி எண்ணினேன்.
Supposing I was living in Nazareth, say in the time of Jesus.
இயேசு வாழ்ந்த நாட்களில் நானும் நாசரேத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம்.
He has not yet become 30 years old, maybe he is 25 years old and he is just a carpenter in a shop.
இயேசுக்கு இன்னும் 30 வயது ஆகவில்லை, அவருக்கு 25 வயதான ஆகிறது. அவர் தச்சு கூடத்தில் இன்னுமாய் அவர் தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
He looks just like any other carpenter.
மற்ற எந்த கார்பெண்டரை போலவே இவரும் ஒரு கார்பெண்டரை போல தான் இருக்கிறார்.
And he is a poor man.
அவர் ஒரு ஏழை மனிதனா இருக்கிறார்.
Living in a small house.
சின்ன வீட்டிலே அவர் குடியிருக்கிறார்.
He's got this small carpenter shop next to his house.
அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஷெட் போட்டு ஒரு சின்ன தச்சு கூடத்தை வைத்திருக்கிறார் வேலை செய்வதற்கு.
And he's working there.
அங்கே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்.
He's just like any other man in Nazareth.
அவர் மற்ற நாசரேத்தில் உள்ள மற்ற மனிதர்களைப் போல இவரும் இருக்கிறார்.
He doesn't look special.
அவரை பார்க்கும் போது விசேஷித்த முகம் இல்லை.
There's no halo in his head like you see in these
இயேசு போன்ற படத்துல போட்டோல பார்க்கும்போது பெரிய ஒரு வட்டம் இருக்கும், மஞ்சள் கலர் வட்டம். அது போலலாம் ஒன்றும் இல்லை. சாதாரண ஒரு மனிதனாக அவர் அங்கே வேலை செய்து
கொண்டிருக்கிறார்.
என்னை பார்த்து சொல்கிறார்கள்,
you know there's a carpenter there called Jesus who is son of a good man, why don't you go and meet him?
அங்கே இயேசு என்ற ஒரு கார்பெண்டர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், நல்ல மனிதனாக இருக்கிறார், நீங்க ஏன் அவரை போய் பார்க்க கூடாது என்று என்னிடத்தில் யாராவது வந்து சொன்னால்,
one day I go to meet him.
நான் ஒரு நாளிலே அவரை சந்திக்க முடியாது போகிறேன்.
And I spend half an hour talking to Jesus.
நான் அந்த இயேசுவோடு கூட அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
He's 25 year old young man.
அவருக்கு 25 வயதான வாலிபனாக இருக்கிறார்.
He's not doing any miracles, he's not preaching.
இன்னமாய் அவர் அற்புதங்களையோ பிரசங்கத்தையோ செய்யவில்லை.
After I come away from him.
நான் அவரை விட்டு வந்த பிறகு,
what is the impression I will have in my mind?
என்னுடைய மனதில் அவரை குறித்து என்ன அபிப்பிராயம் வைத்திருப்பேன்?
What do you think?
சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
After you have read the gospels.
நீங்கள் சுவிசேஷத்தை வாசித்த பிறகு,
you have read the four gospels,
நான்கு சுவிசேஷங்களையும் வாசித்து விட்டீர்கள்.
All of you have read it.
நீங்க எல்லாருமே வாசித்து இருக்கிறீர்கள்.
You know, you got a little picture of Jesus.
உங்களுக்கு இயேசுவை குறித்து தான ஒரு குறிப்பிட்ட காட்சி இருக்கிறது.
Supposing you had physically met Jesus in the carpentry shop when he was working there.
அங்கே இயேசு அந்த கார்பெண்டரி வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் போய் அவரை சந்திக்கிறீர்கள்.
And you spend half an hour with him.
அரை மணி நேரம் அவரோடு கூட செலவு செய்துவிட்டு,
and you come back.
நீங்கள் வீட்டுக்கு வருகிறீர்கள்.
Somebody asks you.
யாராவது உங்களை பார்த்து கேட்கிறார்.
Brother,
சகோதரனே,
sister,
சகோதரியே,
you met this man, this carpenter,
இந்த கார்பெண்டரை போய் பார்த்தீர்களல்லவா?
What is your impression?
உங்களை அவரை குறித்த கருத்து என்ன? உங்களுக்கு
what do you think of him?
அவரை குறித்து என்ன எண்ணுகிறீர்கள்?
What impression would he have made on you?
உங்களை குறித்த என்ன அபிப்பிராயத்தை அவர் செய்திருக்கிறார்?
I'll tell you what I say.
நான் என்ன சொல்வேன் என்று சொல்கிறேன்.
I would have said, boy, what a humble man he is.
என்ன தாழ்மையான ஒரு மனிதன் அவர்.
Not what a holy man he is.
அவர் பரிசுத்தவான் என்று அப்படி சொல்ல மாட்டேன்.
He made me frightened with his holiness.
அவரை பரிசுத்தத்தை பார்த்து நானே பயந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டேன்.
I would think, what a humble man.
எவ்வளவு தாழ்மையான ஒரு மனிதனை நான் பார்த்தேன்.
What a humble, loving man.
எவ்வளவு அன்பான ஒரு தாழ்மையான மனிதனாய் வந்திருக்கிறார்.
Why do I need to know that?
ஏன் நான் இதை அறிந்து கொள்ள வேண்டும்?
Because then only the Holy Spirit can make me like that.
அப்பொழுது மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் என்னை அதே போல மாற்ற முடியும்.
If you think Jesus frightened everybody with his holiness,
இயேசு தம்முடைய பரிசுத்தத்தை விட்டு எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் என்று எண்ணினால்,
everybody who came to his carpenter shop, he preached to them for half an hour.
அந்த கார்பெண்டரி தச்சு கூடத்திற்கு வந்த ஒவ்வொருவருக்கும் அரை மணி நேரம் பிரசங்கத்தை இயேசு செய்தார் என்று சொன்னால்,
you will also become like that.
நீங்களும் அதே போல தான் மாறுவீர்கள்.
You'll drive people away from the Lord by your so called holiness.
உங்களை பரிசுத்தம் என்று அழைக்கக்கூடிய காரியத்தினாலே மக்கள் எல்லாம் உங்களை விட்டு விரட்டி கொண்டிருப்பீர்கள்.
Let me tell you, brothers and sisters,
சகோதர சகோதரி நான் உங்களுக்கு சொல்லட்டும்,
if somebody spends half an hour with you,
யாராவது உங்களிடத்திலே அரை மணி நேரம் செலவு செய்தார்,
some stranger,
யாராவது ஒரு அந்நியன்
comes and spends half an hour with you,
வந்து உங்களோடு கூட அரை மணி நேரம் செலவு செய்கிறார்,
what impression will he have when he goes away?
அவர் உங்களை விட்டு போன பிறகு உங்களை குறித்து என்ன அபிப்பிராயத்தை கொண்டிருப்பார்?
Will he say,
அவர் இப்படி சொல்வாரா,
what a humble brother, what a humble sister,
என்ன அருமையான தாழ்மையான ஒரு சகோதரன், என்ன தாழ்மையான ஒரு சகோதரி.
If they can't say that,
அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை என்றால்,
you are not on the right train,
நீங்கள் சரியான ரயிலிலே இல்லை,
you are not going in the right direction,
சரியான திசையை நோக்கி நீங்கள் செல்லவில்லை,
you are in the wrong train, please get off it quickly and get onto the right train,
நீங்கள் தவறான ட்ரெயினில் ஏறிவிட்டீர்கள், சீக்கிரமாக அதை விட்டு இறங்கி சரியான ட்ரெயினில் ஏறிப்போங்கள்.
So many years you're sitting in the wrong train. Get onto the right train.
எத்தனை ஆண்டுகளாக தவறான ட்ரெயினில் உட்கார்ந்து கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இறங்கி சரியான ட்ரெயினில் ஏறுங்கள்.
Don't say but God is using me here and using me there.
ஆனால் தேவன் என்னை இங்கே பயன்படுத்துகிறார் அங்கே பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம்.
God doesn't care for that.
தேவன் ஒரு காலம் அதை குறித்து கவலைப்படுவதில்லை.
Martha was making so much food in the kitchen and Jesus said I'm not interested in all.
மார்த்தா சமையல் கட்டிலே எவ்வளவோ வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறாள். இயேசு சொன்னார் அதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று.
You're worried about your ministry.
நீ உன்னுடைய ஊழியத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்.
God says I'm not interested in that.
எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You're worried about doing this that and the other for the Lord.
நீ இதை குறித்தும் அதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆண்டவருக்காக.
That's not what the Lord is looking for.
தேவன் இதை தேடிக் கொண்டிருக்கவில்லை.
What is he looking for?
அவர் எதை தேடிக் கொண்டிருக்கிறார்?
You know in that story where Mary was sitting listening to Jesus and Martha was working in the kitchen.
அந்த கதையிலே பார்த்த சம்பவத்திலே மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து கலங்கிக் கொண்டிருக்கிறாள்.
That's in Luke 10 verse 38 to 42.
லூக்கா 10 அதிகாரம் 38 இருந்து 42 வசனங்கள் வரை இருக்கிறது.
Jesus was interested in fellowship.
இயேசுவுக்கு ஐக்கியத்தில் தான் விருப்பம்.
See Mary and I have fellowship.
மரியாளுக்கும் எனக்கும் இங்கே ஐக்கியம் இருக்கிறது.
What is the use you're saying you're doing so much ministry for me there when you don't have fellowship with me?
ஐக்கியமே உனக்கு இல்லை என்னோடு கூட ஆனால் ஊழியம் செய்வதில் என்ன பிரயோஜனம்?
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
I fear that many of us are happy that we are doing something for the Lord.
நம்மிலே அநேகர் தேவனுக்காக ஒன்றை செய்து கொண்டிருக்கிறபடியாலே சந்தோஷமா இருக்கிறோம் என்று நான் பயப்படுகிறேன்.
Your goal is more ministry in 2010.
இந்த 2010 ஆம் ஆண்டிலே இன்னும் அதிகமான ஊழியம் என்பதுதான் உங்கள் இலக்காய் இருக்கிறது.
God is my witness. I am not interested in more ministry in 2010.
தேவனே என்னுடைய சாட்சி இந்த 2010 ஆம் ஆண்டிலே நான் ஊழியத்தில் அதிகமாக விருப்பமாக இல்லை.
I am interested in becoming more like Jesus in 2010.
இந்த 2010 வருஷத்தில் என்னுடைய வாஞ்சி எல்லாம் இயேசு கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும்.
There's only one thing Paul said I do and that's the only thing I want to do.
நான் ஒன்று செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் அந்த ஒன்றையே நானும் செய்ய விரும்புகிறேன்.
And if ministry comes it will be the overflow of my fellowship with Jesus.
ஊழியம் என்று வரும்பொழுது அது எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தின் விளைவாக வழிந்து ஓடுகிற ஒன்றுதான் ஊழியம்.
This is the only way we will preserve ourselves until the end.
இதுதான் நம்மை கடைசி வரை பாதுகாக்கக்கூடிய ஒரே வழி.
We must have humility in our mind.
நம்முடைய மனதிலே தாழ்மை இருக்க வேண்டும்.
This is a very very important requirement.
அது மிக முக்கியமான ஒரு தேவை, அத்தியாவசிய தேவை.
Jesus was a humble person because he always had humble thoughts in his mind.
இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதே தாழ்மையான சிந்தை இருந்தபடியால் எப்பொழுதே அவர் தாழ்மையுள்ளவராகவே இருந்தார்.
It's not in the way we speak that we show our humility.
நம்முடைய தாழ்மையை ஏதோ பேசுகிற பாணியிலே காண்பிப்பதில்லை.
And Jesus said you are a generation of vipers to the Philistines.
பாம்பு குட்டிகளே என்று இயேசு அந்த பரிசேயர்களை பார்த்து சொன்னார்.
And he took a whip and chased away all those sheep and doves.
சாட்டை எடுத்து அங்கே ஆடுகளையும் புறாக்களையும் விற்கிறவர்களை விரட்டி அடித்தார்.
You would think that he is not a very humble person.
அவர் தாழ்மையான மனிதர் அல்ல என்று நீங்கள்
It's not in these things.
இந்த காரியங்களிலே தாழ்மை அல்ல.
Humility is in the mind.
தாழ்மை என்பது மனதிலே இருக்கிறது.
And there's one very easy way to know whether you're becoming more humble in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் அதிக தாழ்மையுள்ளவர்களாய் மாறுகிறீர்களா இல்லையா என்பதை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும்.
Now if I were to ask you,
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
have you become more humble in your life?
உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக
2009
2009 ஆம் ஆண்டில் அதிக தாழ்மையுள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்களா?
You will say, well, I think I have.
நான் தாழ்மையா மாறி இருக்கேன் என்று சொல்லலாம்.
See, let me show you a verse in Zephaniah chapter 2.
செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரம்.
This is an amazing verse. I don't know whether you've read it.
அருமையான ஒரு வசனம். இதை வாசித்தீர்களா இல்லையா என்று தெரியவில்லை.
The book of Zephaniah chapter 2.
செப்பனியாவின் புத்தகம் 2 அதிகாரம்.
And verse 3.
3 வசனம் 1087 பக்கம்.
Please remember this verse all your life.
இந்த வசனத்தை வாழ்க்கையை முழுதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
It's a very good verse.
மிகவும் நல்ல ஒரு வசனம்.
Zephaniah chapter 2 verse 3.
செப்பனியா 2 அதிகாரம் 3 வசனம்.
I hope you know where that is. It's from the towards the end of the Old Testament.
அந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டீர்களா?
Fourth book from the end.
பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகத்திலிருந்து 4வது புத்தகம் செப்பனியா.
2:3.
2 அதிகாரம் 3 வசனம். பக்கம் 1087
The Lord, all you humble of the earth.
தாழ்மையாய் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் தேசத்தில் சிறுமையானவர்களே எல்லாரும் கர்த்தரை தேடுங்கள்.
All of you who keep his commandments.
கர்த்தருடைய நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தேடுங்கள்.
Who is he talking to?
அவர் யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்?
All those who are humble.
யாரெல்லாம் தாழ்மையாய் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்.
Let me read it like this.
நான் இதுபோல வாசிக்கட்டும்.
All of you who are humble in the church today.
இன்றைக்கு சபையிலே தாழ்மையாய் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும்
I want you to seek for something.
நீங்கள் ஒன்றை தேடும்படியாக நான் விரும்புகிறேன்.
Verse 3.
3 வசனம்.
Seek for more humility.
அதிக மனத்தாழ்மையை தேடுங்கள்.
Oh. The humble of the earth have to seek for more humility.
பூமியிலே தாழ்மையா இருக்கிறவர்கள் அதிக தாழ்மையை தேட வேண்டியிருக்கிறது.
So to the humble people in the church I say.
ஆகவே சபையிலே இருக்கக்கூடிய தாழ்மையான மக்களுக்கு சொல்கிறேன்.
You are already humble. Praise the Lord.
ஏற்கனவே தாழ்மையா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Now seek for more humility.
இப்பொழுது அதிக தாழ்மையை தேடுங்கள்.
Seek to be more like Jesus in this year.
இந்த வருஷத்தில் இயேசுவைப் போல இன்னும் அதிகமாய் மாற வேண்டும் என்று தேடுங்கள்.
How many of you have read that verse before?
உங்களில் எத்தனை பேர் இந்த வசனத்தை இதற்கு முன்பாக வாசித்திருக்கிறீர்கள்?
I'm sure you have read it.
நீங்கள் கண்டிப்பாக வாசித்திருப்பீர்கள்.
But you don't notice it.
ஆனால் அதை கருத்தாய் கவனிக்கவில்லை.
Because we don't meditate on these verses.
ஏனெனில் இந்த வசனங்களை எல்லாம் நாம் தியானிப்பதில்லை.
If you are humble,
நீங்கள் தாழ்மையாக இருந்தால்,
and seek more humility,
நாம் அதிக தாழ்மையை தேடுங்கள்,
you will be hidden in the day of the Lord's anger.
கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள்.
What is God angry against?
தேவன் எதற்கு விரோதமாய் கோபமாய் இருக்கிறார்?
He is only angry against sin.
அவர் பாவத்திற்கு மட்டுமே அவர் கோபமுள்ளவராய் இருக்கிறார்.
That's all.
அவ்வளவுதான்.
If I play the fool with sin,
நான் பாவத்தோடு விளையாடிக் கொண்டிருந்தால்,
I am in danger of facing the Lord's anger.
நான் தேவனுடைய கோபத்தை சந்திக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறேன்.
He is not angry at disease.
அவர் கோபத்தை வியாதியை பார்த்து கோபமாக இல்லை.
He is angry with the devil and he is angry with sin.
பிசாசை பார்த்து கோபமாக இருக்கிறார், பாவத்தை பார்த்து கோபமாக இருக்கிறார்.
So I want to hate sin.
ஆகவே நான் பாவத்தை வெறுக்க வேண்டும்.
And as I said, there's one way to find out whether we are really growing in humility.
உண்மையாலுமே நாம் தாழ்மையில வளர்கிறோமா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழி உண்டு.
One foolproof way.
அதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு தவறாத ஒரு வழி என்னவென்றால்,
1 Peter chapter 5,
1 பேதுரு 5 அதிகாரம்
and verse 5,
5 வசனம்,
the last part,
கடைசி பகுதி.
God gives grace to the humble.
தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
God is opposed to the proud.
1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்தில் பார்க்கிறோம், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
See, if a strong man is pushing me back, I can't go forward.
ஒரு வலிமையான மனிதன் என்னை பிடித்து பின்னால் தள்ளினால் நான் முன்னால் போக முடியாது.
But if a stronger person than him is pushing me forward, then I'll go forward.
ஆனால் என்னை தள்ளுகிறவனை காட்டிலும் அதிக வலிமுள்ள ஒருவர் என்னை எனக்கு பின்னாக இருந்து தள்ளினால் நான் முன்னேறி போவேன்.
Now the devil is always trying to push us back into sin.
எப்பொழுதுமே பிசாசு நம்மை பாவத்திலே பிடித்து தள்ளுவதற்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறான்.
He is too strong for us.
அவனால் அவன் நம்மை காட்டிலும் வலிமையானவன்.
That's why we fall into anger.
ஆகவே தான் நாம் கோபத்திலே விழுகிறோம்.
That's why we fall into the lust of the eyes.
ஆகவே தான் கண்களின் சீலே விழுகிறோம்.
That's why we fall into so many sins.
ஆகவே தான் பலவிதமான பாவங்களிலே விழுகிறோம்.
Because the devil is much stronger than us.
நம்மை காட்டிலும் பிசாசு வலிமையுள்ளவன்.
When you fall into anger,
கோபத்திலே விழும்பொழுது,
what are you testifying?
நீங்கள் என்ன சாட்சி சொல்கிறீர்கள்?
The devil is stronger than me.
என்னை காட்டிலும் பிசாசு வலிமையுள்ளவன்.
When you lust with your eyes, what are you saying?
கண்களிலே இச்சிக்கும்பொழுது என்ன?
The devil is stronger than me.
என்னை காட்டிலும் சாத்தான் பலவான்.
But you are also saying another thing.
இன்னொரு காரியத்தை சொல்கிறீர்கள்.
That when the devil pushed me back, God did not push me forward.
பிசாசு என்னை பின்னிட்டு தள்ளும்பொழுது தேவன் என்னை முன்னாக தள்ளவில்லை.
That is why I fell into anger.
ஆகவே தான் நான் கோபத்திலே விழுந்தேன்.
That is why I lusted with my eyes.
ஆகவே தான் கண்களிலே இச்சித்தேன்.
That is why I told a lie there.
ஆகவே தான் அங்கே பொய் சொன்னேன்.
Because when the devil pushed me back, God did not push me forward.
பிசாசனை பின்னிட்டு தள்ளும்பொழுது தேவன் என்னை முன்னாக தள்ளவில்லை.
You say, why didn't God help you?
ஏன் தேவன் அங்கே உன்னை தள்ளவில்லை?
Because God helps the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் உதவி செய்கிறார்.
He gives grace only to the humble.
தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை தருகிறார்.
Then I discover.
அப்பொழுது நான் கண்டுபிடிக்கிறேன்.
I am not so humble as I thought.
நான் எண்ணினது போல நான் தாழ்மையாக இல்லை.
I thought I'm one of the humble brothers in the church.
சபையிலே நான் தான் தாழ்மையுள்ள சகோதரன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன்.
But I lost my temper there.
ஆனால் இந்த இடத்திலே கோபம் வந்துவிட்டது.
I lusted with my eyes here.
இங்கே கண்களினாலே இச்சித்து விட்டேன்.
Lord, thank you for showing me.
ஆண்டவரே, எனக்கு காண்பித்ததற்காக உமக்கு நன்றி.
I am not so humble as I thought.
நான் எண்ணினது போல நான் தாழ்மையாக இல்லை.
All the brothers and sisters think that I am a very humble brother.
நான் மிகுந்த தாழ்மையான சகோதரன் என்று அநேக சகோதர சகோதரிகள் எண்ணுகிறார்கள்.
But I am defeated by sin in my thoughts.
என்னுடைய சிந்தையிலே பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன்.
When the devil pushes me back, I go back.
பிசாசு என்னை பின்னிட்டு தள்ளும்போது நான் பின்னால் போகிறேன்.
You don't give me grace.
நீர் எனக்கு கிருபை தருவதில்லை.
Why?
ஏன்?
Because God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
If you get grace,
கிருபை பெற்றால்,
then the promise is clear.
அப்பொழுது வாக்குத்தத்தம் தெளிவாய் இருக்கிறது.
Romans 6:14.
ரோமர் 6:14.
If you are under grace, sin cannot defeat you.
ரோமர் 6:14 நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
Romans 6:14.
ரோமர் 6:14.
If you get grace, no sin can defeat you.
உங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் எந்த ஒரு பாவமும் உங்களை தோற்கடிக்காது.
Not anger, not lust, nothing.
கோபமோ இச்சையோ ஒன்றுமே உங்களை மேற்கொள்ளாது.
Because God's grace is more powerful than the biggest sins in the world.
இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மிக பெரிய பாவத்தை காட்டிலும் தேவனுடைய கிருபை வலிமை வாய்ந்தது.
But you did not get grace.
ஆனால் நீங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளவில்லை.
That's why you sin.
ஆகவே தான் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள்.
That's why you fought at home.
ஆகவே தான் வீட்டிலே சண்டை போட்டீர்கள்.
You didn't get grace.
கிருபை உங்களுக்கு கிடைக்கவில்லை.
What shall you do?
நாம் என்ன செய்யலாம்?
Don't just pray for grace.
கிருபைக்காய் ஜெபிக்க வேண்டாம்.
Humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
God will automatically give you grace.
தேவன் தானாகவே தம்முடைய கிருபை உங்களுக்கு தருவார்.
Then he will push you forward.
அப்பொழுது அவர் உங்களை முன்னோக்கி தள்ளுவார்.
I want God to push me forward the whole of this year.
இந்த வருஷம் முழுதுமாக தேவன் என்னை முன்னோக்கி தள்ள முடியாய் விரும்புகிறேன்.
If God pushes me forward for the next 340 days.
அடுத்த இருக்கக்கூடிய 340 நாட்கள் தேவன் என்னை 350
days.
350 நாட்கள் தேவன் என்னை தள்ளி கொண்டே இருப்பார் என்று சொன்னால்
Can you imagine where I will reach by December 31st?
டிசம்பர் 31ஆம் தேதி நான் எந்த இடத்தை போய் அடைவேன் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
If God keeps on pushing me for the next 350 days.
அடுத்த 350 நாட்கள் தேவன் என்னை தள்ளி கொண்டே இருப்பாரேயானால்
Where will I be?
நான் எங்கே போய் இருப்பேன் இந்த வருஷத்தின் முடிவிலே?
And God will push me if I remain humble.
நான் தாழ்மையா இருப்பேன் என்று சொன்னால் தேவன் என்னை தள்ளுவார்.
And humility is in the mind.
தாழ்மை என்பது சிந்தையிலே.
Lord,
ஆண்டவரே,
I want to look at Jesus.
நான் இயேசுவை நோக்கி பார்க்க விரும்புகிறேன்.
And I'll automatically be humble.
அப்படியானால் நான் தானாகவே தாழ்மையாய் மாறிவிடுவேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we don't want to just know all the theories.
ஆண்டவர், ஏதோ கோட்பாடுகளை மட்டும் நாம் உங்கள் அறிந்திருக்க விரும்பவில்லை.
We want the reality in our life.
ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தம் வேண்டும், மெய் வேண்டும். ஆண்டவரே,
help us every one of us.
எங்களை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே,
help the elder brothers to lead the churches in the right direction.
சபையை சரியான திசையில் நடத்த முடியாய் மூப்பர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே,
and help every one of us to have low thoughts about ourselves.
ஆண்டவரே, எங்களை குறித்து சிறுமையான தாழ்மையான சிந்தையை கொண்டிருக்க உதவி செய்யும்.
To look at you, Lord Jesus.
இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்க.
And to see your glory.
உம்முடைய மகிமையை பார்க்க.
To put our face in the dust.
எங்களுடைய முகத்தை எப்பொழுதும் துளிலே வைத்திருக்க.
And to follow you.
உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்.
So that you can support us with your grace every day of this year.
ஆண்டவரே, இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்க முடியாது என்று ஜெபிக்கிறோம்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.